நாங்கள் கரங்களை பற்றி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இன்னும் உற்சாகமாய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். மனுஷருக்கல்ல, இன்னும் உற்சாகமாய் 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 எங்களை உண்டாக்கி எங்களை உருவாக்கி எங்களை வச்சுட்டு எங்களை குடும்பமாக இணைத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நாங்க ஜீவிக்கிற தேவன் ஆராதிக்கிற ஜாதி. ஆமென். என்ன மௌனமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிற ஜாதி ஐயா. ஆமென். செத்து போன சிலைகளுக்கு முன்னால அல்ல ஐயா, நம்முடைய தேவன் உலாவி வருகிற இடம் இது. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்க வேண்டும் தேவனுடைய சபையில. ஆமேன். நம்முடைய தேவன் உலாவி வருகிறவர். ஆமேன். தேவன் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. ஏதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறீங்களே. ராத்திரி 3 மணிக்கு தான் படுத்தேன், 6 மணிக்கு கிளம்பல, 3 மணிக்கு தான் தூங்கினேன். உற்சாகம். எனக்கு 54 வயசு, அரை செஞ்சரி அடிச்சுட்டேன். என்ன இருக்கிறீங்க? கரை கட்டிட்டு உற்சாகம். பிரியமானவர்களே, உங்கள் மத்தியிலே நான் சந்தோஷத்தோடு வந்திருக்கிறேன். அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி இலங்கை ஊழியத்தை முடித்துவிட்டு கண்ணீரோடு, எப்பயுமே நான் கண்ணீரோடு தான் வருவேன். ஏனால் நான் போன இடங்கள் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, எல்லா இடங்களிலும் போய் யுத்தம் முடிந்த பின்பதாக முதல் முதலாக நான் உள்ளே போனேன். யுத்தத்துக்கு முன்பதாகவும் உள்ளே போயிருக்கிறேன், யுத்தம் முடிந்த பின்பும் நான் உள்ளே போன முதல் தரம் இதுதான். அந்த ரோட்டுகளிலே இருந்த புத்தர் சிலைகளை பார்த்து நான் கண்ணீர் வடித்தேன். எல்லா வீடுகளும் ஓடில்லை, எண்ணில்லை, கனவில்லை, 4 சுவர்கள் இருக்கிறது. எந்த வீட்டுக்குமே முகடில்லை. பிரியமானவர்களே, அப்படியா எங்களுடைய ஜனங்கள் அங்கே தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். ஏனையின் பாதையிலே ஆட்ட வைக்கிறாங்க. மாத்தையா முனவதோ ஓனே, நான் இனப்பிரச்சனையை நான் கொண்டு வரவில்லை. எப்படியாய் ஒரு காரியம் மாறி இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு உணர்த்தும்படியாய் நான் சொல்லுகிறேன். நான் கண்டு கேட்டதை அல்ல, கண்டு பார்த்து வந்ததை நான் பேசுகிறேன். கொழும்பிலே பஜாரிலே எப்படியாய் ஆப்ப கடையிலே நாங்கள் ஆப்ப சாப்பிடுகிறோமோ அப்படியாய் கிளிநொச்சி வீதியில் இப்பொழுது ஆப்ப சாப்பிடுகலாம். ஆனால் எங்களுடைய ஜனங்களின் திரை மறைவிலே விசுவாச குடும்பங்களும் இப்பொழுதுதான் தேவனை அறிந்தவர்களும் எப்படி வாழ்கிறார்கள் என்று சொல்லி அந்த மெயின் ரோட்டை தாண்டி உள்ளுக்கே போகும்போதுதான் அந்த கண்ணீரின் பரிதாபம். பிரியமானவர்களே, நான் இன்னமுறை போய் என்னுடைய இருதயத்தில் இருந்த ஒரே ஒரு ஆசை, எப்படியாவது உள்ளே போய் என்னால் இயன்ற உதவியை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று உள்ளே போன போது அவர்களுக்கு கொடுத்த அந்த 12 தகரத்தை நான் பார்த்தேன். அந்த ஊழியக்காரன் எனக்கு சொன்னான், 12 தகரத்திலையும் அவர்கள் தேவனுக்கு தகுந்ததாக ஒன்று கொண்டு கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, what a wonderful testimony. நமக்கு எல்லாம் இருக்குது, கை நிறைய சம்பளம் எடுக்கிறோம், கை நிறைய நம்மளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். கணவனுக்கு ஒரு ஜாப், மனைவிக்கு ஒரு ஜாப். நான் தசமமாக குறித்து கதைக்கவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அந்த யுத்த காலத்திலும் தங்கள் கணவனை இழந்த விதவைகள் தான் பிரியமானவர்களே அந்த தகரத்தை கொண்டு கொடுத்த முதல் ஜனங்கள். நான் அவர்களிடத்திலே இண்டிவிஜுவலாய், அதாவது தனிப்பட்ட இண்டிவிஜுவல், தனிப்பட்ட இண்டிவிஜுவல் அப்படித்தானே, ஒவ்வொருவராய் நான் அவர்களை கூப்பிட்டு நான் அவர்களுடைய கதையை நான் கேட்டேன். அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக அவருடைய கண்களிலே கண்ணீர் வடி அவர்கள் சொன்னது இப்படித்தான். யுத்த காலத்திலே அவர்கள் உள்ளே இருந்து வெளியிலே வந்தபோது, அதாவது வவுனியா முகாம்களுக்கு வந்தபோது, அவர்களுக்கு கடைசி வரையும் கை கொடுத்து ஆறுதல் படுத்தி விடாய்க்கு தண்ணீர் கொடுத்தது கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள். முகாம்களுக்கு வந்த பின்பும் முகாம்களிலே இருந்தபோது பால்மாவோ உடுப்போ தண்ணீரோ பக்கெட்டுகளோ ஏதோ கொடுத்ததும் அந்த அல்லேலியா கூட்டம் தான் என்று சொல்லி எனக்கு சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் எங்களை அல்லேலியா கூட்டம் என்றுதான் சொல்லுவார்கள்.
நான் கேட்டேன், அதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் கேட்டார், எங்களுடைய இருதயத்திலே இந்த ஒரு வருடம் நாங்கள் கேம்பில் முகாமில் இருந்த போது எங்களுக்குள்ளே இருந்த கேள்விகள் இதுதான். எங்களை பார்க்க யாரும் என்னை தப்பா நினைக்க கூடாது. ஒரு முகமதியர் எங்களை பார்க்க வரவில்லை, ஒரு ஐயர் எங்களை பார்க்க வரவில்லை, அல்லது ஒரு கத்தோலிக்க ஃபாதர் சிஸ்டர் எங்களை பார்க்க வரவில்லை. கத்தோலிக்க ஃபாதர் சிஸ்டர்மார் ஒன்று ரெண்டு பேர் வந்தேன் சொல்லி சொன்னார்கள். ஆனால் இந்த அல்லேலியா கூட்டம் என்று சொல்லுகிற இந்த ஜனங்கள் வெளிநாட்டிலும் சரி உள்நாட்டிலும் இருந்து அவர்கள் எங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்தார்கள். அவர்கள் சபைகளின் பெயர்கள் சொல்லவில்லை. அதன் பின்பதாக அவர்கள் சொன்ன ஆறுதலான வார்த்தைகள் எங்களுக்கு அப்பொழுது அது இன்பமாய் இருந்தது. எங்கள் உடைந்து போன உள்ளத்துக்கும் அலைக்கழிக்கப்பட்ட எங்களுடைய சிந்தனைகளுக்கும் மாறுபாடான தூக்கு போட்டு சாவோமோ, ஏன் இப்படியாய்ப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு என்று நாங்கள் எங்கள் சிந்தனையிலே போராடி கொண்டிருந்த போதும், என் கணவனை இழந்து என் பிள்ளைகளை இழந்து ஏன் இனிமேல் எனக்கு ஒரு வாழ்வு உண்டு என்று நான் நினைத்த போதெல்லாம் எங்களுக்கு ஆறுதலான அன்பான இனியும் ஒரு வாழ்வு உண்டு என்று எங்களுக்கு எங்கள் கண்களை திறந்தவர்கள் இந்த அல்லேலியா கூட்டத்தார் தான். ஆகவே அவர்கள் சொன்ன அந்த இயேசு உண்மையான தெய்வம் என்று சொல்லி நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய சாட்சி. பிரியமானவர்களே, நான் ஒரு சமயத்தை குறித்து கலைக்க வரவில்லை. பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவன் அவர்களோடு பேசி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவன் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கையிலும் அவருடைய நாம மகிமைப்பட்டு அநேகமான விதவுகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொன்னான், ஒருவன் விதைத்தான், ஒருவன் நீர் பாய்ச்சினான், தேவன் விளைய செய்தார். அல்லேலூயா. கனடாவில இருந்து போனார்கள், ஜெர்மனில இருந்து போனார்கள், மிடில் ஈஸ்ட்ல இருந்து போனார்கள், லண்டன்ல இருந்து போன எல்லா இடங்களிலும் போனார்கள். என் தேவன் அறுவடை செய்தார். அல்லேலூயா. ஐயா, தேவனுடைய நாமம் நாங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஆமென். நாங்கள் எந்த சபையாராய் செய்தோம் என்றது முக்கியமில்லை. பிரியமானவர்களே, நாங்கள் எதை செய்வோம் என்பது முக்கியம். பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே வந்து மரித்து தன் நமக்காக உயிர்த்தெழுந்தாரே, அவர் வந்திருக்க தேவையில்லை என்ற அந்த அன்பை அவர்கள் இப்படியாய்ப்பட்ட சிறிய உதவிகள் மூலம் உணர்ந்து கொண்டு தேவனை ஏற்றுக்கொண்டார்கள் என்று எனக்கு சொல்லும் போது நான் ஆனந்த கண்ணீர் வடித்தேன். பிரியமானவர்களே, இதே விதவைகள் இப்பொழுதுதான் பெற்றிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகிறது. முதல் முதல் தங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முதல் கிறிஸ்துமஸை கொண்டாடப் போகிறார்கள். ஒவ்வொரு விதவைகளுக்கும் குறைந்தது ரெண்டு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் என்று இருக்கிறார்கள். நான் அப்பொழுது ஊழியத்தை முடித்து வரும்போது இரண்டு கண்களையும் இழந்த, இரண்டு கண்களும் யுத்தத்திலே போய்விட்டது. 30 வயது ஒரு வாலிப பையன். இந்த 3 மாதங்களுக்குள்ளே கிட்டத்தட்ட 75 பேரை கத்திருக்கின்ற ஆதாயப்படுத்தி அதிலே 30 விதவைகளை சேர்த்து வைத்திருந்தான். என்னத்திலே ஒரே ஒரு கேள்வி கேட்டான். நான் கேட்டேன், பிரதர், உங்களுடைய இருதயத்தில் உள்ள விருப்பம் என்ன பிரதர்? நான் அவருக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே அந்த பயலை பார்த்து கேட்டேன், தம்பி, உனக்கு நான் ஏதாவது என்னப்பா செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? சொன்னான், பிரதர், நீங்க போனீங்கன்னா அங்க உள்ள வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்க, சபைகளுக்கு, இந்த விதவைகளுக்கு, இந்த கிறிஸ்துமஸுக்கு இல்லை என்றாலும் ஒரு சாரி, ஒரு பிளவுஸ் வாங்கி கொடுக்க வேண்டும். அவங்க இருதயத்தை பாருங்கள். தனக்கென்று ஒரு மோட்டார் சைக்கிள் கேட்கவில்லை, தன்னுடைய மனைவிக்கென்று ஒன்று கேட்கவில்லை, அவனுக்கு 2 பிள்ளைகளுக்கு அது தாங்க கேட்கவில்லை, எனக்கு கண் குருடா இருக்குது, எனக்கு ஏதாவது நோ. அவர்களுக்கு புது சாரி, புது பிளவுஸ் ஒன்று வாங்கி கொடுங்கள். அவர்களுக்கு ஒரு கிஃப்டாக ஒரு 1000 ரூபாய் பணத்தை கொடுங்கள். அவர்கள் கிறிஸ்துமஸ் அன்றைக்கு நன்றாய் சாப்பாடு சமைத்து சாப்பிடட்டும். அவருடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கள். அவர்கள் ஆத்துமா செழிக்கும்படி அவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு நீங்கள் ஒரு நேரம் ஒரு பிரேயரை வைத்து அவர்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தால் என்ன, கிறிஸ்துவின் நாம மகிமைப்படும் என்று அவன் சொன்ன நேரத்தில் நான் உண்மையாய் நினைத்தேன், வாட் அ வண்டர்ஃபுல் ஐடியா. கிறிஸ்துவின் நாம மகிமைப்படட்டும். பிரியமானவர்களே, நம்மட போதகர்மார்களுக்கு கூட எனக்கு கூட இப்படி ஒரு ஐடியா வரவில்லை. நான் அவனுடைய உள்ளத்தை பார்த்து சொன்னேன், தம்பி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவனுடைய ரெண்டு கண்களும் இல்லை பிரியமானவர்களே. அவன் நடந்து போகும்போது இப்படித்தான் போவான். எனக்கு அவனை பார்த்து நான் ஆண்டவரே, இந்த ரெண்டு கண்கள் இல்லாத இந்த ஒரு இளம் கல்யாணம் திருமணம் முடித்து விட்டான். அவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த ஆதங்கத்தை நான் உணர்ந்து கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார், இந்த முறை கிறிஸ்துமஸுக்கு குறைந்தது 300 விதவைகளையாவது, குறைந்தது என்னுடைய பட்ஜெட் அதுதான், குறைந்தது நீங்கள் 1000 பேர் ஆசீர்வதித்தால் 1000 பேருக்கு நான் கொடுப்போம், குறைந்தது 300 விசுவாச விதவைகளை ஒரு இடத்திலே சேர்த்து வைத்து, குறைந்தது அவர்களுக்கு ஒரு சாரி 2000 ரூபாய். கொழும்பிலே நான் வந்து விசாரித்த போது மீடியம் தரம், அதாவது மீடியம் குவாலிட்டியான ஒரு சாரி 2000 ரூபாய்க்கு வாங்கலாம். 2000 ரூபாய்க்கு ஒரு சாரி பிளவுஸ், அவர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கேஷ். அந்த கூடுகிற நேரத்திலே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு லஞ்ச், அவர்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன், அவர்களை அதாவது வவுனியாவுக்கு கொண்டு வாரதா அல்லது கிளிநொச்சியில் அவர்களை சேர்த்து அதை செய்வதா என்று எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. கிளிநொச்சிக்கு வாரதா இருந்தால் அவர்களுக்கு 150 ரூபாய் பஸ் டிரான்ஸ்போர்டேஷன், கிளிநொச்சிக்கு வாரதா இருந்தால் 50 ரூபாய் வேண்டும். ஆகவே அதுக்கு ஒரு 500 ரூபாய் போட்டு நாங்கள் கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு விதவையை தாங்குவதற்கு 22 யூரோவில் இருந்து 25 யூரோ மட்டும் தேவையா இருக்கிறது. இதை நான் வந்து அறிவித்த போது எங்களுடைய சபையிலே எங்களுடைய பிஷப் சொன்னார், 180 விதவைகளை நாங்கள் தாங்குவோம். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த விதவைகள் மீது இவ்வளவு அக்கறையா இருக்கிற இந்த சபையை ஆசீர்வதியும் சொல்லி, பாஸ்டர் சொன்னது போல எங்களை எங்களுடைய இனங்கள், அவர் அங்கே போயிருக்கிறார், ஆனால் அவர் ஒரு இலங்கை மகன் அல்ல, அமெரிக்கன் சபையை நடத்துகிறவர். அவர்களுக்கு இப்படி ஒரு தாகம் இருக்குமா இருந்தால் நம்முடைய தேசத்தை குறித்து, நம்முடைய ஜனத்தை குறித்து, நம்முடைய இனத்தை குறித்து, நம்முடைய ஒரே மொழி பேசுகிற நம்முடைய கிறிஸ்தவ மக்களை குறித்து நமக்கு இன்னும் தாகமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. ஆகவே தேவன் உங்களோடு பேசுவாராக. எனக்கு தெரியும், நீங்கள் கொடுக்கிற சபை, நீங்கள் இறக்கப்படுகிற சபை, நீங்கள் கண்ணீர் வடிக்கிற சபை, ஜபிக்கிற ஜனங்கள் மட்டுமல்ல நீங்கள் கொடுக்கிற சபையா இருக்கிறீர்கள். போன முறை நான் வந்தபோது யுத்தத்திலே நீங்கள் கொடுத்த அந்த 2 லரி தண்ணியும் அங்கே புல் மோட்டையில் பெரிய ஆசீர்வாதமா இருந்தது. நீங்கள் சேர்த்து தந்த உடுப்புகள் எல்லாவற்றுக்கும் தேவன் உங்களுடைய பரலோகத்தின் பொக்கிஷத்திலே உங்களுக்கு கணக்கை எழுதி வைப்பாராக. ஆமேன். நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய சந்தானங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் வரும்போது கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, போகும்போது கொண்டு போவது ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. இதை மட்டும் உங்களுடைய நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்துமஸ் என்பது அது ஒரு கிஃப்டை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஏன் நீங்கள் ஒரு விதவையை நீங்கள் தாங்கக்கூடாது? தேவன் உங்களோடு பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு பேசுவாராக. எங்களுடைய ஜனங்களுக்காக, எங்களுடைய மக்களுக்காக, எங்களுடைய வன்னி ஜனங்களுக்காக நாங்கள் எங்களுடைய இருதயத்தை கொஞ்சம் விட்டுக் கொடுப்போம், எங்களுடைய மணிப்பேசை கொஞ்சம் விட்டுக் கொடுப்போம், எங்களுடைய வாலெட்டை கொஞ்சம் விட்டுக் கொடுப்போம், ஒருவேளை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய்வோம். பிரியமானவர்களே, இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்தாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களுடைய இருதயங்களோடு பேசுவாராக. தேவனுடைய வசனத்துக்கு நாங்கள் கடந்து போவோம். எல்லோரும் தேவனுடைய சன்னிதானத்தில் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவோம் என்பதாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த மாலை வேளையிலும் உம்முடைய சன்னிதானத்திலே உங்களை நாங்கள் பாடினோம், துதித்தோம், ஆராதித்தோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. தேவரே, உங்களுடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஆண்டவரே, அது இந்த அடிமையாகிய என்னையும் வெட்டட்டும் ஆண்டவரே. எந்த இடத்திலே நான் சீர்திருந்த வேண்டுமோ, எந்த இடத்திலே சபையார் சீர்திருந்த வேண்டுமோ, எந்த இடத்திலே அவர்கள் ஒப்புரவாக வேண்டுமோ, எந்த இடத்திலே தங்களை விற்று கொடுக்க வேண்டுமோ, எந்த இடத்திலே தங்களை விற்று போட வேண்டுமோ ஆண்டவரே, ஆவியானவரே அந்த அந்த இடங்களிலே நீர் அவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாய் நான் உங்களை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உங்களோட சமூகம் இவர்களுக்கு முன்பாய் சென்று கல்லான இருதயங்களை உதைத்து நவமான இருதயங்களை கட்டிடுவீராக. உம்முடைய வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருந்து இவருடைய இருதயங்களை கிளியர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அடிமையை மறையும் ஆண்டவரே, உம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே சொல்லிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்லும் முன்பதாக யோவானின் சுவிசேஷம் 16:33 எடுத்தவர்கள் ஒருவர் உரத்த சத்தமாய் வாசிப்போம். யோவானின் சுவிசேஷம் 16:33 எடுத்தவர்கள் உரத்த சத்தமாய் வாசிப்போம்.
என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு,
என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு
இவைகளை உங்களுக்கு சொன்னேன்,
இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு,
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்,
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்.
நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்,
நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். சங்கீதம் 84:12
சேனைகளின்
தேவனாகிய கர்த்தாவே,
உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான்,
உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இந்த பூமியிலே மனுஷராய் பிறந்து ஏதோ ஒரு சமயத்திலே பாரம்பரியத்திலே வளர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கடந்த 8 வருட காலங்களோ எங்களுக்கு தெரியவில்லை. நான் 20 வருட காலமாய் தேவனுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு சில பேருக்கு 20 வருஷமாயிருக்கலாம், ஒரு சில பேருக்கு 5 வருஷமாயிருக்கலாம், ஒரு சில பேருக்கு 10 வருஷமாயிருக்கலாம். வருஷங்கள் காலங்கள் முக்கியமல்ல. எந்த ஒரு மனுஷனுடைய ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவனுக்கு ஒரு குறிக்கோள் என்று இருக்கிறது. ஒரு முதலாளியை எடுத்துக்கொண்டால் அவனுடைய குறிக்கோள் எல்லாம் ப்ராஃபிட், தான் எப்படியாய் பணம் சேர்க்க வேண்டும். ஒரு அரசாங்க ஒரு அரசியல்வாதியிற நோக்கம் எல்லாம் தான் ஒரு மக்களால் பிரபலியமாக்கப்பட்ட ஒருவனாய் இருக்க வேண்டும். இப்படியாய் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வித்தியாசமாய் வித்தியாசமாய் அவர்களுடைய ஏரியாவிலே அவர்களுக்கு ஒரு பிடிப்பு உண்டாகும்படி தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறார்கள். ஒரு கணவனும் மனைவியும் தன்னுடைய பிள்ளைகள் நன்றாய் படித்து இன்ஜினியர் ஆக வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுபோல பிள்ளைகள் தாங்கள் உருவாகி தாங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை தேட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வயது போக போக கணவனும் மனைவியும் தாயும் தகப்பனும் பேர பிள்ளைகளை கொஞ்ச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். இப்படியாய் அவர்கள் எந்த சமயத்திலே இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் சரி, எந்த தேசத்திலே எந்த இனத்திலே வாழ்ந்தாலும் சரி, அவர்கள் கருப்பனாயிருந்தாலும் சரி, வெள்ளையராயிருந்தாலும் சரி, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கங்கள் உண்டு. பிரியமானவர்களே, இதை யாரும் மறக்க முடியாது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு, கிறிஸ்துவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இல்லாத, எந்த மனுஷனுக்கும் இல்லாத ஒரே ஒரு துடகாத்திரமான நம்பிக்கை எங்களுக்கு என்ன உண்டு? எங்கள் தேவன் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது நான் என்னுடைய முதலாளியை நம்புகிறேன், மாதம் முடிந்தவுடனே சம்பளம் தருவான் என்று, அது எனது நம்பிக்கை. ஒரு தொழிலாளி அப்படித்தான் நம்புவான், மாதம் முடிந்தவுடனே எனக்கு சம்பளம் கிடைக்கும். உண்மைதானே? காலையிலே பிள்ளைகள் எழும்பின உடனே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எங்க அம்மா எனக்கு ஃப்ரூஸ்டிக் தருவா. உண்மைதானே? ஒரு பஸ்ல நாங்கள் ஒரு ஒரு தேசத்துக்கு போக வேண்டும் என்று அந்த பஸ்ல ஏறினால் அந்த நாங்கள் விரும்பின அந்த சிட்டிக்கு போவோம் என்ற ஒரு நம்பிக்கையிலே நாங்கள் ஏறுகிறோம். உண்மைதானே? பிளைட்லே நாங்கள் ஏறும் போது கொழும்புக்கு நாங்கள் டிக்கெட் எடுத்தால் கொழும்பிலே போய் இறங்குவோம் என்ற ஒரு நம்பிக்கையில அந்த பிளைட்ல ஏறுகிறோம். உண்மைதானே? இப்படியாய் ஒவ்வொரு மனுஷனுடைய மனுஷியுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நம்பிக்கையின் குறிக்கோளிலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறார்கள். பிரியமானவர்களே, என்னுடைய கேள்வி எல்லாம் கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் மாற்றப்பட்ட என்னுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய நம்பிக்கை என்ன என்ற ஒரு கேள்வியோடு மூன்று வேதத்திலே உள்ள மூன்று மனிதர்களை காட்டி நான் உங்களை ஆசீர்வதித்து கலந்து போகலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்தவனாய் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. பிரியமானவர்களே, அவரே என் தேவன். ஹல்லேலூயா! அவர் ஒருவர் தான் என் தேவன், அவர் ஒருவர் தான் என் நம்பிக்கை. ஹல்லேலூயா! திருமணம் அடித்த புதுக்கிலே மனைவி தன் கணவனை நம்பி இருப்பாள், கணவன் தன் மனைவியை நம்பி இருப்பாள். வருடங்கள் ஓட ஓட பிள்ளைகள் பிறக்கும் போது அவருடைய அன்பு பிள்ளைகளை சார்ந்து கொள்ளும். இப்படியாய் வருஷங்கள் கடந்து போக போக அவர்களுடைய நம்பிக்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த நம்பிக்கை பேஷனாக்கப்படும். சிஸ்டர் சிரிக்கிறாங்க, உண்மைதானே? எஸ், தட்ஸ் ட்ரூ. ஆனால் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்திலே நாங்கள் ரட்சிக்கப்படும் போது இருந்த அந்த நம்பிக்கைக்கும் இப்பொழுது இருக்கிற அந்த நம்பிக்கைக்கும் உபத்திரங்கள் உலகத்திலே வரும்போது நாங்கள் என்ன செய்கிறோம், எப்படியாய் நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுகிறோம் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, நீங்க என்ன பிரச்சனையை கடந்து வந்துட்டீங்க? நீங்க ஒரு பிரச்சனையை நீங்க கடந்து வர்ற உங்களோடு இலங்கையில உள்ள வண்டி மக்களை நீங்கள் ஒப்பிடும் போது நீங்க ஜீரோ, நீங்க நேரா, நீங்க பூஜ்ஜியம், நீங்க நத்திங். அவர்களோடு உங்களை ஒப்பிடும் போது நீங்கள் எந்த பாடுகளுக்குள்ளும் கடந்து வரவில்லை. பிரியமானவர்களே, அந்த ரெண்டு கண்களை இழந்த அந்த தம்பிட்ட நான் கேட்டேன், எப்படி ஐயா நீ இந்த கண்களை இழந்தாய்? அவனுடைய அழுகை வர முடியாது. அவனுக்குள்ளே நெஞ்செல்லாம் அடைத்து அவனுடைய கண்கள் போனதை அவன் விவரிக்க முடியாமல் அவன் நான் நிப்பாட்டேன். ஆனால் என் தேவனை நான் நம்பி இருக்கிறேன் என்றான். அவனுடைய சத்தம் வந்தபோது அவன் சொன்னது ஒரே ஒரு, நான் என் தேவனை நம்பி இருக்கிறேன். பிரியமானவர்களே, நாங்கள் கடந்து வந்த பாதையிலே நாங்கள் சிலுவை சுமந்த சிலுவையின் பாரம் என்ன? பிரியமானவர்களே, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து வரும்போது நாங்கள் சுமந்த சிலுவையின் பாரம் இஸ் நத்திங். எங்கள் மக்களோடு, எங்கள் இனத்தாரோடு இந்த யுத்தத்திலே அவர்கள் இழந்த இழப்போடு எங்களுடைய பாடுகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் போது ஜீரோ, நேர, நத்திங். எங்க வீட்டிலும் நான் ரெண்டு பேரை இழந்தேன், என் தாயை இழந்தேன். ஆனால் இந்த யுத்தத்தின் போது அவருடைய சிந்தனைகளெல்லாம் அலக்கழிக்கப்பட்டு அவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்று கூட தெரியாதபடி அவருடைய மனங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு, ஆனாலும் எங்கள் தேவன் எங்களுக்கு சகாயராய் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, அவருடைய நம்பிக்கை என் தேவன் மேல் இருக்கிறதை கண்டு நான் ஆனந்த கண்ணீர் வடித்தேன். இரண்டு அல்லது மூன்று பேரை நான் காட்டி, நான் உங்களுக்கு வேதத்திலே இருந்து நான் காட்டி நான் கடந்து போக விரும்புகிறேன். ரெண்டு ராஜாக்கள் 18வது அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ரெண்டு ராஜாக்கள் 18வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். கடகடன் நாங்கள் வாசிக்க போகிறோம். அங்கே இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஒரு எசேக்கியா என்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்தான். நான் ரட்சிக்கப்படும் போது எனக்கு 34 வயசு, இப்ப எனக்கு 54 வயசு. அந்த ராஜா 24 வயசாயிருந்தான். அந்த ராஜா 24 வயசாயிருந்து அவன் தாவீதின் வம்சத்திலே வந்தபடியினால் அவன் ஒன்று செய்தான். வாசிப்போம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்.
கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதை செய்தான். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையைத்தானே செய்கிறோம். ஏன் எங்களுக்கு பாடுகள், ஏன் எங்களுக்கு வேதனைகள்? கர்த்தரின் ஊழியத்தை செய்கிற இலங்கையில இருக்கிற எங்கள் மக்களுக்கு ஏன் இவ்வளவு குழப்பங்கள், கஷ்டங்கள் என்று நாங்கள் எங்களை குறித்து நாங்கள் கேள்வி கேட்கிறோம். நீங்க கேட்கிறீங்களோ இல்லை தெரியல. நான் சொன்னேன், 2001 இனிமேல் நீர் என்னை ஊழியக்காரன் என்று கூப்பிட வேண்டாம். லண்டனிலே போய் எல்லாவற்றையும் வழங்கி நான் திரும்பி ஜெர்மனுக்கு வரும்போது ஆண்டவரே, ஒரு காட்டுக்குள்ளே போனேன், முகமுகமாய் பேசுறது போல நீர் இனிமேல் என்னை ஊழியக்காரன் என்று கூப்பிட வேண்டாம், என்னை மறந்துவிடும், நான் சாதாரண விசுவாசியாகவே நான் இருப்பேன். அவ்வளவு குழப்பம், எல்லாவற்றையும் இழந்து போய் வந்த போது எனக்கு அப்பொழுது விளங்கவில்லை, தேவன் மேல் தன் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை நான் அந்த நேரம் நம்பவில்லை. இந்த இரண்டு கண்களையும் இழந்த அந்த சகோதரன் மூலமாய் கர்த்தர் எனக்கும் ஒரு பாடத்தை கற்பித்தார். ஆகவே எசேக்கியா என்ற அந்த ராஜா 24 போது அவன் ராஜாவான வாசிப்போம் சிஸ்டர், 5 அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய
கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும்
இருந்த யூதாவின் ராஜா யூதாவின் ராஜாக்கள் எல்லாம்
அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை.
அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை, எசேக்கியாவை போல யாருமே இருந்ததில்லை என்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அப்படியா இருந்தால் அவனுக்கு ஏன் பிரியமானவர்களே சோதனை? தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷர்களுக்கு சோதனை உண்டோ? ஆஃப்கோர்ஸ் தேர் இஸ் எக்ஸாம். சோதனை இல்லாமல் நாங்கள் பாஸ் பண்ண முடியாது. பிரியமானவர்களே, தேவனை அதிகமாய் நேசிக்கிறவர்களுக்கு, தேவனை அதிகமாய் சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு, தேவனை அதிகமாய் தேவனோடு உறவாடுகிறவர்களுக்கு நிச்சயமாகவே ஒரு சோதனை உண்டு பிரியமானவர்களே. ஏனென்று நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே எசேக்கியா அங்கே சொல்லப்படுகிறது, அவனுக்கு அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் 12 வாசிப்போம், அவர்கள்
தங்கள் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் அவருடைய உடன்படிக்கையும் கர்த்தரின் தாசனாய மோசே கற்பித்த யாவற்றை மீறி அதற்கு செவி கொடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள்.
ராஜா, அந்த ராஜா எசேக்கியா ராஜா, அவன் பக்தி வைராக்கியமா இருந்தான். ஆனால் அவன் நடத்தின சனங்களோ இஸ்ரவேலின் ஜனங்களோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் போன தேசத்திலே இருந்த அந்த பின்மார்க்கமாய் போன ஜாதியோடு சம்பந்தம் கலந்து அவர்கள் சில வழிபாடுகளை செய்தார்கள். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், உங்களுடைய பாஸ்டரை தூக்கி நான் கொப்பில வைக்கவில்லை, வேதத்தின்படி நான் சொல்லுகிறேன். என்னதான் உங்களுடைய தலைவன் தேவ பக்தியா இருந்தாலும், என்னதான் உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்கள் தேவ பக்தியா இருந்தாலும், நீங்களும் அவர்களோடு சேர்ந்து ஒத்துழைக்காவிட்டால் அந்த உங்களுக்கு சோதனை வரும். பிரியமானவர்களே, இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். உங்களுக்கு தரப்பட்ட ஊழியக்காரர்களோடு சேர்ந்து நீங்களும் தேவன் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஏனோ தானோ என்று ஞாயிற்றுக்கிழமையிலே வருவீர்களா இருந்தால் அந்த உங்களுக்கும் ஒரு சோதனையின் காலம் உண்டு. பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜா அவனைப் போல அங்கே ஒரு ராஜாக்கள் இருந்ததில்லை என்று சொன்னான். ஆனால் அவனுக்கு பின்னால் வந்த ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போனார்கள். ஆகவே அசீரியா ராஜா தன் படையோடு வந்து அவர்களை எல்லாம் சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் அழுதார்கள். 15 வாசிப்போம்,
ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும்
எடுத்துக் கொடுத்தான். இப்பொழுது எசேக்கியா ராஜா என்ன யோசிக்கிறான் தெரியுமா? நான் இவனுடைய அசீரியா ராஜாவின் கையில இருந்து தப்ப வேண்டுமே, ஏதாவது ஒன்றை அவனுக்கு கொடுத்து அவனுடைய மனதை மாற்றி என் ஜனங்களை நான் வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தேவனுடைய சபையிலே ஆலயத்திலே இருந்த எல்லாவற்றையும் எடுத்து அவனுக்கு கொடுக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிப்போம்,
அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் நான் அழுத்தியிருந்த பொன் தகடுகளை கழற்றி அவர்களை அசீரியா ராஜா நமக்கு கொடுத்தான்.
பிரியமானவர்களே, இவ்வளவு நம்பிக்கையா இருந்த ஒரு மனுஷன், என் தேவன் மேல இவ்வளவு நம்பிக்கையா இருந்த மனுஷன், ஒரு சடுதி நிமிஷத்திலே அவனுடைய நம்பிக்கை தளர்ந்து போகிறது. எருசலேம் ஆலயத்திலே இருந்த, அந்த தேவனுடைய ஆலயத்திலே இருந்த வெள்ளிகளையும் பொன்களையும் கலட்டி இன்னொரு மனுஷனாகிய அசீரிய ராஜாவுக்கு கொடுக்க பார்க்கிறான். கொடுக்க பார்த்து அவன் என்ன செய்கிறான், தேவன் மேல் இருந்த நம்பிக்கை அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைகிறதாக இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். வாசிப்போம், தந்து வாசிங்க.
ஆகிலும் அசீரியா ராஜா லாகீசில் இருந்து சர்தானையும் சப்சாரிசையும் சப்சாகேயும் பெரிய சேனையோட எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினார். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேற்குளத்து சாலக தண்டையிலே நின்று,
இப்ப என்ன செய்கிறான், அசீரியா ராஜா ரப்சாகே என்ற ஒருவனை அனுப்பி எஸ்ஐகே போய் சொல்லுகிறான், நீ என்னடா நினைச்சு கொண்டிருக்கிற, என்னோட பலம் என்ன, நீ நேற்று பிறந்தவ மாதிரி இருக்கிறியே, நீ என்னோட முண்ட பாக்குறாயோ, நீ யாரை நம்பி இருக்கிறாய், உனக்கு என்ன நடந்தது, அவனுடைய ரப்சாகே சொன்ன வார்த்தைகளை கேட்டு அந்த ஜனங்களை மனம் அடிவாக்கும்படி அவன் அந்த அசீரியா ராஜா ரப்சாகேயை அனுப்புகிறான். அனுப்பும் போது அந்த ரப்சாகே கேட்ட சொன்ன வசனத்தை 19வது வசனத்திலே நாங்கள் வாசிப்போம். ரப்சாகே
அவர்களை நோக்கி,
அதாவது ரப்சாகே என்றவன் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சொல்லுகிறான், இப்பொழுது
அசீரியா ராஜாவைய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ தப்பியிருக்கிற இந்த, நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன?
இதே கேள்வி இந்த மாலை வேளையில பிரியமானவர்களே, இந்த கிருபையின் இந்த ஊழியத்தின் இந்த சபையிலே நான் கேட்கிறேன், நீங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? இந்த ஜெர்மன் தேசத்தில் வந்து 20 வருஷம் 25 வருஷம் ஆகிவிட்டது, நமக்கு சிட்டிசன் கிடைத்திருக்கிறது, திருமணமாகி பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம், பிள்ளைகள் யூனிவர்சிட்டிக்கு போகிறது, உங்களுடைய நம்பிக்கை என்ன? இந்த பூமியிலேயே இப்படியே வாழ்ந்து விட்டு போவதா, அல்லது பரலோகத்தின் தேவனாகிய எங்கள் இயேசுவிடத்திலே போவதா? பிரியமானவர்களே, எல்லாம் எங்களுக்கு எல்லாம் வசதியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்தில் 2-3 கார் என்ன சேர்த்து தான் நான் சொல்றேன், எனக்கு சேர்த்து தான் பிரசங்கம் பண்ண, என் வீட்டிலையும் 2 கார் இருக்கு. வசதிகளோடும் ஆடம்பரங்களோடு எங்களுக்கு என்ன குறை? ஒரு குறையும் இல்லை. ஆனால் உபத்திரமும் வியாகுலம் துன்பங்கள் எல்லாம் நேரிடும் போது நாங்கள் எங்கே போகிறோம்? பிரியமானவர்களே, அவன் கேட்டான், ரப்சாகே கேட்டான், உங்களுடைய ராஜா நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன? வாசிப்போம். யுத்தத்திற்கு
இந்திராலோசனையும் வல்லமையும் உண்டு நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல.
வெடிக்கிறாங்க, அது வாய்ப்பேச்சாங்க, அதுல வேறெல்லாம் ஒண்ணு கிடையாது. வாசிப்போம்.
நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்?
நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்?
இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய்.
அப்ப நீ என்ன எகிப்தை நம்புகிறாயோ, எகிப்து உனக்காக வந்து என்னோட யுத்தம் பண்ணுவான் என்று நம்புகிறாயோ,
அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அதோ அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான்.
இப்படியே பிரியமானவர்களை அந்த ரப்சாகே என்ன செய்கிறான், ஜனங்களுடைய இருதயத்தை மன வடிவாக்கும்படி அவர்களுக்கு அவ நம்பிக்கைகளை போடுகிறான். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்படித்தான், கடைக்கு போறோம், வேலைக்கு போறோம், எல்லாம் ஆராதனை முடிஞ்சு இன்னைக்கு நாளைக்கு வேலைக்கு போறேன், வேலைத்தளத்துல மார்க்கெட்டுக்குள்ள ரோட்ல அந்த மாதிரி அலேலியா கூட்டம் ஒண்ணு போகுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம சேர்றது உலகத்தானோட பிரியம், உலகத்துல வாழ்கிறோம், நம்ம உலகத்தாரோடு நாங்கள் ஜீவிக்கத்தான் போடணும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவர்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மனம் அடிவாக்கும்படி நீங்கள் யாரோடு செய்கிறீர்கள்? உன்னுடைய நண்பன் யார் என்று நீ எனக்கு சொன்னால் நீ யார் என்று நான் உனக்கு சொல்லுவேன் என்று ஒரு ஆங்கில பழமொழி இருக்கிறது. Tell me who is your friend is. I will tell you who you are. நீ உன்னுடைய நண்பன் யார் என்று சொன்னால் நீ யார் என்பதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்களுடைய நண்பன் கிறிஸ்துவா இருந்தால், உங்களுடைய தலைவன் கிறிஸ்துவா இருந்தால், உங்களுடைய தலைவன் ஆவியானவராய் இருந்தால், உங்களுக்குள்ள இருக்கிறவர் அவர்தான் என்று நாங்கள் சொல்லலாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் வாழும் போது, இந்த சமுதாயத்திலே நீங்கள் வாழும் போது, ஜெர்மன் மக்களுக்குள்ளே நீங்கள் வாழும் போது, வரும் மாசுனட் Das ist doch normal. Das ist das normal. டஸ்ஸஸ் நிஷ் நோமால், எனக்கும் வாலிப பிள்ளைகள் உண்டு பிரியமானவர்களே. என்னுடைய மகள் ஒரு நாள் வந்து கேட்டால், பாப்பா டஸ்ஸஸ் டஸ் நோமால், டஸ்ஸஸ் நிஷ் நோமால், டஸ் கேட் நிஷ் இன் மைன் ஹவுஸ், டஸ் வாஸ் டஸ் வாஸ். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நாங்கள் வந்தோம், வந்த போதே நமக்கு விசா கிடைக்காது என்று சொல்லி நாங்கள் கவலைப்பட்ட நாட்கள் உண்டு. கிடைத்தது. சிட்டிசன் கிடைக்காதோ என்று சொல்லி வாஞ்சித்த நாட்கள் உண்டு. கிடைத்தது. கல்யாணம் முடித்தோம், திருமணமாகினோம், பிள்ளைகளை பெற்றோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த ரப்சாக்கே கேட்ட கேள்வியை போல, உங்களுடைய பிள்ளைகளோடு சேர்கிற பள்ளிக்கூடத்தில் சேர்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை பார்த்து வரும் கொம்சனேட் நான் டிஸ்கோ குவைட் ஆபன் என்ன சொல்ல போகிறீர்கள் பிரியமானவர்களே? இந்த மாலை வேளையிலே, இந்த கிழமையிலே, அல்லது வருகிற மாதத்திலே உங்களுடைய மகனை கூப்பிட்டு அவனுடைய ஜெர்மன் நண்பன் வரும் கொம்சனேட் நான் குளிப்பியா கேன் சுசாமன் பிரியமானவர்களை என்ன சொல்ல போகிறீர்கள்? யாரை நம்பி இருக்கிறீர்கள்? இந்த தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்தீர்கள். இந்த பூமியில் எங்களுக்கு உத்தரவம் உண்டு. இந்த ஜெர்மன் தேசத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு உத்தரவம் உண்டு. பிரியமானவர்களே, இலங்கையில் எங்களுடைய பிள்ளைகள் வாழ்வது போல நம்முடைய பிள்ளைகள் இங்கே வாழ்வதில்லை. பிரியமானவர்களே, அந்நிய கலாச்சாரத்துக்குள்ளே, அந்நிய மக்களுக்குள்ளே நாங்கள் வாழும் போது எங்களுடைய பிள்ளைகள் இந்திய அந்நியருடைய காலங்களிலே எத்தனையோ பிள்ளைகள் ட்ரக்ஸுக்கு அடிமையாகி, எத்தனையோ பிள்ளைகள் குடி போதைகளுக்கு அடிமையாகி, எத்தனையோ பிள்ளைகள் விபச்சாரத்துக்கு அடிமையாகி. நான் பேசுகிறதெல்லாம் விசுவாச குடும்பங்கள்ல, உலகத்தார்ந்த குடும்பங்கள்ல. எத்தனையோ ஜனங்களுடைய தாய்வாப்பனுடைய கண்ணீரை நான் கேட்டிருக்கிறேன். நானும் அதை அனுபவித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்மளுடைய நம்பிக்கை என்ன? இந்த மகளிர் வேளையிலே எசேக்கியா ராஜா ஒன்று சொன்னான். வாசிப்போம். எசேக்கியா ராஜா ஒன்று சொன்னான். பிரியமானவர்களே, நான் வாசிப்போம். 30வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார்.
இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம்
கூடாதுங்கள். என்னத்தை நம்புகிறீர்கள் பிரியமானவர்களே? எங்களுடைய பிள்ளைகளை தேவன் இந்த சமுதாயத்தின் மத்தியில் இருந்து விடுவிப்பாரா? ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தாய் தகப்பனும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையை வாழ்கிற எங்களுடைய இளம் பிள்ளைகள், ஒவ்வொரு இளம் பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன், உங்களுடைய தாய் தகப்பனை நீங்கள் நோக வைக்காதீர்கள். பிரியமானவர்களே, உன்னுடைய தாய் தகப்பனை நீ கனம் பண்ணாமல், உன்னுடைய தாய் தகப்பனை நீ நோக வைத்தாயானால், இன்னும் 20 வருடங்களுக்கு பின்பாக நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். ஏனென்றால் என் தாயை அவமதித்தவன் நான். என் தாயை நான் அவமதித்தேன். அந்த காலங்களிலே எனக்கு கிறிஸ்துவை தெரியாது. ஆண்டவரிடத்தில் இப்பொழுதும் அழுவேன். ஆண்டவரே, அறிந்தும் அறியாமலும் என் தாயை நான் அவமதித்தேன், இன்றும் நான் கண்ணீர் விடுவேன், எனக்கு அம்மா இல்லை என்று சொல்லி. பிரியமான இளம் பிள்ளைகளே, பிரியமான எனக்கு பிரியமான என் பிள்ளைகளே, உங்கள் தாய் தகப்பன்மாரை நீங்கள் நோக வைக்காதீர்கள். இந்த சமுதாயத்தோடு சேர்ந்து அந்த ரப்சாக்கே எசேக்கியாவையும் அவருடைய கிறிஸ்தவ குடும்பத்தையும் இஸ்ரவேலரையும் நக்கலடித்தது போல இந்த உலகத்தார் பார்த்து உங்களை நக்கலடிக்காதபடி தேவன் மேல் நம்ம வாசிப்போம். வாசிப்போம். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். உங்களுடைய பாஸ்டர் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணினால், உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய வருங்கால வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய இளம் பிள்ளைகளுடைய விஷயங்களை குறித்து அவர் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணினால், உங்களுடைய ஊழியக்காரன் அட்வைஸ் பண்ணினால், நக்கலாய் ஈழனம் பண்ணாதீர்கள். பிரியமானவர்களே, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். இது எல்லா தமிழ் சபைகளிலும் நான் பார்க்கிற ஒரு அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஒரு துர் அதிர்ஷ்டவசமான ஒரு காரியம். என்ன மன்னிக்கவில்லை, நானும் தமிழன், நானும் இலங்கையெல்லாம் பிறந்தேன். ஆனால் நான் இருக்கிற சபைகளிலே அங்கே பார்க்க போனால் ஊழியக்காரர் ரொம்ப கனம் பண்ணுவார்கள். ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் கையை கட்டி அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் துர் அதிர்ஷ்டவசமாக இலங்கையிலும் சரி, சிங்கப்பூர்லையும் சரி, பிலிப்பைன்ஸிலும் சரி, இந்தியாவிலும் சரி, ஏன் ஜெர்மன் தேசத்திலும் யூரோப்பாவிலே அப்படியாய் நடப்பதில்லை. நீ சொல்றதை சொல்லி நாங்கள் செய்கிறத செய்து கொண்டே போறோம். இதுதான் புதிய மாணவர்களே, தேவன் மேல் நம்பிக்கை இல்லாததை செய்கிற அதே காரியத்தை நாங்கள் வாசிப்போம்.
அசீரியா
ராஜா சொல்லுகிறதாவது,
நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள், நான் வந்து.
இப்படித்தான் நம்ம ஜெர்மன் தேசத்தில் உள்ள உங்களோட சொல்லுவாங்க, அத கொஞ்சம் நோமால் ஐயா தன் கொம்பியா கோயிட்ட ஆபல் ஹவுஸ் பாப்பா இஷ்வில் நாக் டிஸ்கோ கேன் தேசாக் நைன் தஸ் ஸ்டாஃப் மேனேஜ் தஸ் இஸ் தஸ் நோமால் பாப்பா தஸ் தஸ் ஆக் மைன் ஃப்ரெண்ட் இஸ் தஸ் வா தஸ் இஸ் நிட் வா தஸ் இஸ் நிஷ்ட் வா தஸ் இஸ் ஃபர்போர்டன் டூ டாஸ் மேனேஜ் ஃபோர் ஹையர் மிட் ஐன யூனர் ஓன மிட் ஐன மேஷன் சுசாமன் டிஸ்கோ கேன் நைன் தஸ் இஸ் ஐன சுண்ட் அது ஒரு பாவம் பிரியமானவர்களே. தேங்க்யூ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை அவன் என்ன செய்தான், அவன் இழக பண்ணினான். அதாவது எசேக்கியா ராஜா எப்படியாய் தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தாலோ அந்த நம்பிக்கையை விட்டு வழி விலகும்படி அவன் சேர்ந்து அந்த ரப்சாக்கின் ஜனங்கள் அவனையும் இஸ்ரவேலுடைய பிள்ளைகளையும் பலிரப்ப பண்ண பேசினான். வாசிப்போம், வாசிங்க சிஸ்டர்.
வந்து உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும்
இருக்கு, சீஸ் இருக்குது, எல்லாம் இருக்கு, ஹம்பர்கர் இருக்குது, சிக்கன் நக்கத் இருக்கு, எல்லாம் இருக்குது. என்ன இல்ல, எல்லாம் இருக்குது. சிஸ்டர் சிரிக்கிறாங்க, என்னையா குறை? ஸ்லோன்ல இல்லையா? ஸ்லோன்ல கேஎஃப்சிக்கு பணக்காரனா போக முடியா? மெக்டோனாஸ் எல்லாம் என்னன்னு கேட்பாங்க நம்ம முல்லைத்தீவு ஜனங்க. ட்ரெயின் அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன், எல்லாத்தையும் கண்ணீரோடு அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனா அவருடைய நம்பிக்கை எல்லாம் என் தேவன் எங்களை பார்த்துக் கொள்ளுவார் ஐயா, அந்த இரண்டு கண்களை அவன் இழந்தாலும் என் தேவன் என் நம்பிக்கையா இருக்கிறார் ஐயா. கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்பின மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான். இந்த ஜனங்கள் உங்கள் பிள்ளைகளை வலுதிருப்ப திசை திருப்ப நினைக்கும் போது தகப்பன் தாய் தகப்பன் மாதிரி ஆகிய நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே you have to stand, you have to stand before them, you have to boldly, you have to stand before them, tell them no, that can't nicht entweder oder to bleib oder ich gehe. Das war's, das war's. Priyamanavule, konjam konjamai ungal pullegalukku neenga amma amma enna solla theriyuma, daddy oda papa oda appa இன்னைக்கு ஒரு நாள் தானே விடுங்க, பர்த்டேக்கு போகட்டும் ஒரு நாள். தாப்பன் டோய்ஃபுல் அன் டோய்ஃபுல் அன். பிரியமானவர்களே, உங்களுக்கு அன்போடு நான் கேட்டுக் கொள்ளுகிறேன், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பாரமாயும் விடக்கூடாது. நான் கண்ணீரோடு உடைந்த உள்ளத்தோடு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளை கொண்டு நீங்கள் வேதனைப்படுகிற குடும்பமாய் அல்ல, உங்கள் பிள்ளைகளை கொண்டு நீங்கள் ஆசீர்வாதமான குடும்பமாய் தேவன் மேல் இன்னும் இன்னுமாய் நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாய் வாழும்படியாய் உங்கள் பிள்ளைகளுக்கு இப்பொழுது தேவ நம்பிக்கையை ஊட்டிவிடுங்கள். பிரியமானவர்களே, நான் முடிக்கப் போகிறேன் இந்த எசேக்கிய ராஜாவை குறித்து. 19வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 19வது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 19 அதிகாரம் 7.
இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு,
இப்பொழுது அதாவது இப்பொழுது எசேக்கியா ராஜா ஆண்டவரை நோக்கி அவன் அழுகிறான், ஆண்டவரே நான் இக்கட்டிலே இருக்கிறேன், ஆண்டவரே உண்மையே நான் முழு நம்பிக்கையாய் நான் ஆராதித்தேன், உம்முடைய கற்பனைகளின்படி நடந்தேன், நானும் என் வீட்டாரும் சரியாய் செய்தோம், ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று அழுத போது எசேயா தீக்கரசியை தேவன் அனுப்பி அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 7வது வசனத்தை வாசிப்போம். இதோ
இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு,
இதோ உன் குடும்பத்தில் நீ ஒரு செய்தியை கேட்பாய்,
தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி,
உன் பிள்ளைகள் உனக்கு குழப்படி பண்ணுகிற, உனக்கு பாரமாக இருக்கிற, உன் வேலையில உனக்கு எதிராக வருகிற அந்த காரியங்களை தேவன் அகற்றி பாடுவார். ஹல்லேலூயா. தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் இப்படித்தானையா சொல்லுவான். வாசிப்போம்.
அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால்
விளப்பண்ணுவேன், உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதத்தையும் பட்டயத்தாலே வெட்டி போடுவார்.
கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான்.
தேக சொல்லவில்லை பிரியமானவர்களே, தேவனுடைய வசனத்தினூடாக கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துகிறார். வீடு வாங்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு கார் வாங்க வேண்டும் என்று சொல்லி, தப்பில்லை, வீடு வாங்குறது தப்பில்லை பிரியமானவங்கள, ஆனா அதை கட்டுப்பிடிச்சுக்கிட்டு தான் தப்பு. இந்த பூமியிலே ஆபிரகாம் ஆசீர்வாதம் மனுஷனாய் வாழ்ந்தான். அவனுக்கு எத்தனையோ வேலையாட்கள், எத்தனையோ வீடுகள் இருந்திருக்கும், தப்பில்லை. அதுக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் மேல நீங்கள் நம்பிக்கை ஆயிருங்கள். உங்களுக்கு கார் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறதா, தேவனிடத்திலே வையுங்கள். ஆனால் அந்த காரை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்காதீர்கள். அடுத்த நான் வாசிப்போம்.
அசிரியா ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று
கேள்விப்பட்டு
சப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுறதை கண்டான்.
இப்பொழுது பாருங்க பிரியமானவரே, தேவன் எசேக்கியாவின் நம்பிக்கையை வைத்து அவன் திசையை திருப்பி 15வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம்.
கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே,
கேருபீன்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் கர்த்தாவே, நான் இப்படித்தான் வாசிப்பேன், போகும் தேசத்திலே இந்த மண்டபத்திலே வாசிக்க எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நான் அப்படித்தான் சொல்லுவேன், போகும் தேசத்தில் இந்த மண்டபத்தில் உலாவி வருகிற என் தேவனாகிய கர்த்தாவே, ஏனையா நீ அங்க போற, எங்கட தேவனங்கள் மத்தியில் உலாவி வருகிறாரா, எங்கள் தேவனங்கள் மத்தியில் இருக்கிறாரா, ஏனையா நீ அவ்வளவு தூரம் போகிறாய், இஸ்லாமின் தேவன் பட் இந்த மண்டபத்திலே உலாவி வருகிற என் தேவனாகிய கர்த்தாவே, வாசிப்போம்.
நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம்,
நீர் ஒருவரே இந்த ஜெர்மன் தேசத்துக்கு ராஜா,
நீர் வானத்தையும் பூமியையும்,
நீர் இந்த வானத்தையும் பூமியையும் ஸ்ரீலங்காவையும் உண்டாக்கினவர்,
கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும், சனகிரேப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கு படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும்.
அவருடைய அழுதது ஏன் தெரியுமா, தான் இழந்து போகிறேன், தான் மடிந்து போகிறேன், தன்னுடைய ராஜ்யம் பிரிந்து போவதல்ல பிரியமானவர்களே, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறதே, இந்த ரப்சாக்கையினால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது என்ற அந்த அவனுக்குள்ள இருந்த வாஞ்சை நான் சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு இதெல்லாம் ஒன்று வேண்டாம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறியாத இந்த இவன் தூசிக்கிறானே. பிரியமானவர்களே, இந்த சபைக்குள்ளே தேவனை தூசிக்கும்படி தேவனுடைய பரிசுத்த குலைச்சலே, அதாவது தேவனுடைய சபையை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி நடக்கிற எல்லா விபச்சாரங்களும், எல்லா வேசித்தனங்களும், எல்லா ஆண் புணர்ச்சி பெண் புணர்ச்சிக்காரங்களும், குடிபோதைகளும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஐயா எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஒன்றுதான் ஐயா, எங்கள் தேவன் ஜீவிக்கிற தேவனையா, வாசிப்போம்.
கர்த்தாவே அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான், அவர்கள் தேவர்கள் அல்லவே, மனிதர் கைவேலையான மரமும் கல்லும் தானே, ஆகையால் அவர்களை நிர்த்துளி ஆக்கினார்கள்.
வாசிப்போம். இப்பொழுதும்
எங்கள் தேவனாகிய
கர்த்தாவே,
நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று,
நீர் ஒருவரே இந்த ஜெர்மன் தேசத்தில் எங்கள் தேவன் என்று,
பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அறியும்படிக்கு,
இந்த எங்களை எதிர்க்கிறவர்களும் எங்களுக்கு விரோதமாக எழுப்புறவர்களும் அறியும் படிச்சு,
அவர்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும், எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான்.
எங்கள் பிள்ளைகளுடைய மனங்களை கெடுக்கிற, எங்களுடைய பிள்ளைகளுடைய பாதைகளை கெடுக்கிற, எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புகளை கெடுக்கிற, எங்களுடைய பிள்ளைகளுடைய நல்ல இருதயங்களை கொடுமைப்படுத்த நினைக்கிற இந்த பொல்லாத ஜெர்மன் தேசத்தின் ஆவிகளை ஆண்டவரே நீர் அகற்றி போடும் என்று நாங்கள் விண்ணப்பிப்போம். பிரியமானவர்கள், தாயும் தகப்பனுமாய் சேர்ந்து தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஆகவே அந்த எசேக்கியா ராஜா அவன் அவர் மேல் நம்பிக்கையாயிருந்தான், அவனை அவனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். கடத்திய வாசிப்போம், 20வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது
ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை,
நீ என்னை நோக்கி விண்ணப்பித்த விண்ணப்பத்தின் நிமித்தம் அவர்களை நான் அவர்களுக்குள்ளே அடிபடும்படியாக நான் செய்தேன். ஆகவே பிரியமானவர்களே, எசேக்கியாவின் நம்பிக்கை வீண் போகவில்லை. பிரியமானவர்களே, அவன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் நின்றான். அவனுடைய இருதயத்தின் ஆதங்கத்தை தேவன் பார்த்தார். ஆகவே அவனையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர் விடுதலை செய்தார். இந்த நாட்களிலே நம்மளுடைய நம்பிக்கை என்ன பிரியமானவர்களே, எதற்கூடாக நாங்கள் கடந்து போகிறோம்,
இந்த பூமியில இருக்கும் போது எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு பிரியமானவர்களே. இந்த பிரச்சனைகள் உபத்திரவங்கள் வரும்போது நாங்கள் யாரை சார்ந்து நிற்கிறோம், நாங்கள் எதை சார்ந்து நிற்கிறோம்? உலகத்தாருக்கு டெலிபோன் அடித்து கேட்கிறோமா, அல்லது எங்களோடு கூட பிறந்த அல்லது ஒங்க விட்ட ஆண்டவரை அறியாத ஜனங்களிடத்திலே நாங்கள் போய் ஆலோசனை கேட்கிறோமா? முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நீரே எங்கள் தெய்வம், ஆண்டவரே நீர் ஒருவரே எங்கள் தெய்வம், இந்த வானத்தின் கீழும் பூமியின் மேலும் உண்மையல்லாமல் எங்களுக்கு ஒருவரையும் தெரியாது ஆண்டவரே. அவர் உங்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர். ஹல்லேலூயா! குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் பிரியமானவர்களே. இரண்டாவது மனுஷனை பார்த்து நான் முடிக்கப் போகிறேன், நேரம் போகிறது. இரண்டாவது மனுஷனை பார்த்து முடிக்கப் போகிறேன். தாவீது ராஜாவை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். சங்கீதம் பதினாறு, சங்கீதம் பதினாறு, சங்கீதம் பதினாறு, பதினாறாவது சங்கீதத்தை வாசிப்போம்.
தேவனே என்னை காப்பாற்றும்.
ஐயா, தாவீது ராஜாவை குறித்து நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். தேவனே
என்னை காப்பாற்றும்,
தேவனே என்னை காப்பாற்றும். யார் சொல்லுகிறாய்? அரே தாவீதுன்னு சிம்பிளா சொல்லாதீங்க, சேகர்னு சிம்பிளா சொல்லலாம், பாஸ்டர் செபஸ்டியன் சிம்பிளா சொல்லலாம். தாவீது யாரையா? பன்னிரண்டு கோத்திரத்துக்கும் ராஜா ஐயா. அவன் ஒரு காலத்திலே இந்த உலகத்தை ஆண்டவன் ஐயா. தாவீது என்றால் எல்லாருடைய படைகளும் நடுங்குகிறது ஐயா. ஆமே, அசீரியாவின் படைகளும் எல்லாருடைய படைகளும் நடுங்குகிற அந்த பெரிய ராஜா சொல்லுகிற வசனத்தை நாங்கள் வாசிப்போம்.
தேவனே என்னை காப்பாற்றும்,
தேவனே என்னை காப்பாற்றும். எல்லோருக்கும் ஒரு நேரம் வரும் பெரிய மாணவர்களே. மைக்கேல் ஜாக்சனுக்கும் ஒரு நேரம் வந்துச்சு. மைக்கேல் ஜாக்சனுக்கும் உலகத்திலே பெரிய புகழ் வாழ்ந்த டிஸ்கோ டான்சர், எல்லாருக்கும் தெரியும். அவனுக்கு, அவன் மேல எனக்கு பைத்தியம். நான் உலகத்தில் இருக்கும்போது 50 வயசுல செத்து போனான். அவன் ஒரு நாள் என் தேவனே என்னை காப்பாற்றும் என்று கேட்கிறது. வாசிப்போம்.
உம்மை நம்பி இருக்கிறேன்,
உம்மை நம்பி இருக்கிறேன்,
என் நெஞ்சமே,
என் நெஞ்சமே,
கர்த்தரை நோக்கி,
நீ என் கர்த்தரை நோக்கி,
தேவரீர் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல்.
இதுதான் நமக்கு ஜெர்மன்ல யூரோப்பாவில் வந்த நம்மளுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? வாசிப்போம் சிஸ்டர். என் செல்வம்
உமக்கு வேண்டியதா இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிறது மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னார்.
இது யாரு சொல்ற? தாவீது ராஜா. பெரிய ஒரு ராஜா சொல்லுகிறார், தேவரீர் என்னுடைய செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல். நம்மகிட்ட மிஞ்சி போனா என்ன, ஒரு 50,000 யூரோ இருக்கும், சுவிஸ் பேங்க்ல போட்டிருப்போம், எங்கேயோ போட்டிருப்போம், என்ன வீடு, அது மோர்கேஜ் கட்ட போகணும், அது டாலன் கட்ட வேணும், அது வீடு கட்டி முடியும் மட்டும் அது நமக்கு சொந்தம் இல்லை. உண்மைதான், அதாவது நான் உங்களோட நடைமுறையாக நான் பேசுகிறேன். ஒரு வீட்டை வாங்கினால் கட்டி முடியும் மட்டும் அது நமக்கு சொந்தம் இல்லை. ஆனா தமிழர்கள் எங்களுடைய பிரான்ஸ்ல, இங்க என்ன எனக்கு தெரியல, பிரான்ஸ்ல என்னுடைய மச்சால் வீட்டிலே 180 பவுன்ஸ் நகையை களவெடுத்துட்டாங்க. 180 பவுன்ஸ் 8 கிராம் என்ன, 1 பவுன்ஸ். அவளுக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் தெரியுமா? தாவீது சொன்னான், என் செல்வம் அது உமக்கு வேண்டி. தமிழாக்கள் பிரச்சனை என்ன தெரியுமா? அது என்னட காசு, அது என்ன? இப்ப சோழன் என்ன பிரச்சனை தெரியுமா? காணிச்சண்டை, காணிச்சண்டை. இத்தனை வருஷம் யுத்தம் நடந்தது. அடே போய் இந்த சின்னமாட மகளை பார்ப்பனே, சித்தீர மகளை பார்ப்பனே, கூட பிறந்த தம்பிய அண்ணன் தங்கச்சியை பார்த்து பாக்குறாங்க. அடே என்னோட அயலான பாக்குறனே, சரி என்ன படிச்சு என்று நந்தனை பார்ப்பேன்னு போகல, சண்டைக்கு போறாயா? ஹே, இது மைன குறிஞ்சிட்டு சிரிக்கிறீங்க பெரிய மாணவர்களே. கிளிநொச்சியில காணிச்சல்ல, நான் சிரிச்சேன். இவ்வளவு எல்லாத்தையும் இழந்து தம்பி சிரிக்கிறீங்க தம்பி, இவ்வளவு எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமே இல்லை என்று அநாதைகளாய், ஆதரவற்றவர்களாய், குடிக்கிற தண்ணியுடைய சுத்தமான தண்ணியில பிரியமானவர்களே, அவங்கிட்ட வந்து காணி சண்டை பிடிக்கிறாங்க. ஆறு ஆறு தெரியுமா? வெளிநாட்டில் இருக்கிற பணத்தில் படுத்து கிடக்கிற ஜனங்கள். யார் இடத்துல போய் சொல்லுவோம்? தாவீது சொன்னான், என் செல்வம் என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு தேவையில்லை ஆண்டவர். எஸ், என் செல்வம் உமக்கு தேவையில்லை. ஆனா யாரோ ஒருவருக்கு தேவை. வாசிப்போம்,
அந்நிய தேவன் நாடி பின்பற்றுகிறேன்.
பூமியில்
உள்ள பரிசுத்தவான்களுக்கும்
நான் இப்படிதான் வாசிப்பேன், வண்டியில இருக்கிற ஏழை விதவைகளுக்கும்
நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும்
நான் நேசிக்கிற அதே இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற இலங்கையில இருக்கிற விசுவாசிகளுக்கும்
அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய்.
பாஸ்டர் ஒருத்தர் சொல்லு. அப்ப இவங்கட செல்வம் வந்து அவங்களுக்கு தான் தேவை. நான் ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என்னுடைய பெருமைக்காக நான் சொல்லவில்லை பிரியமானவர்களே. நான் ஒரு அமெரிக்கன் ஹோட்டலில் மேனேஜராய் $10,000 சம்பளம் எடுத்தேன். 1998 ஆகஸ்ட் மாசம் 27 ஒரே நாளில் நான் வேலையை ரிசைன் பண்ணினேன். எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவனை போல பைத்தியம் உலகத்தில் இருக்க மாட்டேன், பைத்தியமாக்கப்பட்டவர்களையா நாங்கள்? ஏன் இந்த வேலையில இருந்து கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்கலாமே? என்னுடைய அழைப்பை நான் பிரிந்து கொண்டு அந்த எகிப்தில் இருந்து நான் வெளியிலே வந்தேன் பிரியமானவர்களே. நான் ஏன் இதை உங்களுக்கு சாட்சியை சொல்றேன் தெரியுமா? இதே போல நான் அறிந்த இரண்டு பேர் இலங்கையிலே பேங்கிலே அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்த ஒரு சிஸ்டர் எனக்கு தெரியும். என்னுடைய சாட்சியை கேட்டு நான் இலங்கையிலே ஊழியத்துக்கு போன போது என்னுடைய சாட்சியை கேட்டு அவர் தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணினார். நம்முடைய செல்வம் நமக்கு அல்ல பிரியமானவர்களே. பாஸ்டர் சொன்னது போல கிறிஸ்துமஸ் என்றாலே அது ஒரு பரிசு கொடுக்கிற காரியம். வாசிப்போம் சிஸ்டர்.
அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும்.
அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும்.
அவர்கள் செலுத்துகிற ரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களே நுதடுகளினால் உச்சரிக்க
சொல்ல மாட்டேன்.
எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
எனக்கு இதெல்லாம் வேணாம். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய துக்கத்திலே என்னுடைய கண்ணீரிலே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். இப்பொழுது வாசிங்க 8வது அதிகாரத்தை.
கர்த்தரே எப்பொழுதும் எனக்கு,
நான் கர்த்தரை எப்பொழுதும்
எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
நமக்கு முன்னால என்ன இருக்கு தெரியுமா? நாளை காலையில் எழும்பணும்னே வேலைக்கு போகணும். அந்த ஃப்ரெண்ட் ஒருத்தன் வர சொன்னா எனக்கு அது எக்ஸ்ட்ரா நான் ஸ்டிண்ட் அடிக்கணும். என் கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை.
நம்மளோட வலது பார்சத்தில் என்ன இருக்கு தெரியுமா? இது நான் செய்தது, இது நான் உழைச்சது, இது நான் கட்டின வீடு, இது என்னிட கார், இது என்னிட மனைவி, என்னுடைய பிள்ளை, எல்லாம் தான் 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 என்று மற்றவர்களுக்காக வாழ்வதில் பாதிப்போம்.
ஆகையால் என் இருதயம் பூரித்தது.
ஆகையால் என் இருதயம் பூரித்தது. ஏன் அவனுடைய இருதயம் பூரித்தது? அவன் கர்த்தரை தனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்துக் கொண்டார். பாதிப்போம்.
என் மகிமை கழிகூர்ந்தது.
என் மகிமை கழிகூர்ந்தது.
என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும்.
என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும்.
என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர்.
என் ஆத்துமாவை நான் மறித்தாலும் பாதாளத்துக்கு போக மாட்டேன். ஏனென்றால் என் கர்த்தர் நான் நம்பி இருக்கிறேன்.
உம்முடைய பரிசுத்தவானே அழிவை காணவட்டும்.
உம்முடைய பரிசுத்தவானே அழிவை நீர் காணவட்டீர்.
ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர்.
ஜீவ மார்க்கமாகிய இந்த வேதத்தையும் இந்த கிறிஸ்துவத்தையும் எனக்கு தெரியப்படுத்தினீர்.
உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு.
அது ஒன்றுதான் நமக்கு நித்தியம் நித்தியமையா பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் பிரியமானவர்களே. எங்களுடைய பூமியில இந்த எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய போராட்டமான வாழ்க்கையிலே நாங்கள் எதை கடந்து வந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். யோபு ஒன்று சொன்னான், கர்த்தருடைய கரத்திலே நன்மையை பெற்ற நாம் அவருடைய கரத்திலே தீமையை அனுபவிக்காதிருப்பது எப்படி? நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மை நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்னான். பிரியமானவர்களே, யோபு இன்னும் இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, எத்தனையோ யோபுக்கள் இன்னும் இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்கள், ஹல்லேலூயா! எல்லோரும் நாங்கள் எழுந்து நிற்க போகிறோம் கர்த்தருடைய சன்னிதானத்தில். எல்லோரும் நாங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். எல்லோரும் நாங்கள் எழுந்து நின்று தேவனுடைய சன்னிதானத்தில் ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பாடலை பாடி தேவரீ நீர் எங்களை ஆராய்ந்து பாடும் ஆண்டவரே. ஒரு பாடலை பாடி நாங்கள் தேவனிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். தயவுசெய்து இது ஒப்பு கொடுக்கிற நேரம், தேவ வசனத்தை கேட்கிற நேரம் மட்டுமல்ல பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இது தேவனிடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிற நேரம். எசாக்கியாவை போல, எசேக்கியாவை போல, தாவீதை போல, யோபுவை போல, எல்லாரும் கண்களை, யாரும் பிராக்கு பார்க்க வேண்டாம் பிரியமானவர்களே, யாரும் பிராக்கு பார்க்க வேண்டாம். ஒரு பாடலை, ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பாடலை பாடுகிற அதே வேளையில பிரியமானவர்களே, நான் உங்களிடத்திலே பல கேள்விகளை கேட்கட்டும் பிரியமானவர்களே. உங்களுடைய சிந்தனைகளில் உள்ள போராட்டம் என்ன? உங்களுடைய சிந்தனைகளில், உங்களுடைய மனதிலே இருக்கிற போராட்டம் என்ன? நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் பிரியமானவர்களே? பாடலை பாடிக்கொண்டிருக்கிற அதே வேளையிலே ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஆவியோடு, உள்ளத்தோடு தேவனிடத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, எசேக்கியா ராஜா அவன் ஒரு ராஜாவாக இருந்தான். ஆண்டவரே, தானியேல் ஒரு ராஜாவாக இருந்தான். ஆண்டவரே, அவர்கள் எல்லோரும் உம்மை நம்பி இருந்தார்கள். ஆண்டவரே,